SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் ரத்னம் ரத்னதுரை அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
முதலில் சொல்லுங்கள், உங்களுடைய தந்தை ஒரு மிருதங்க வித்துவான், கலாசூரி டி இரத்தினம் அவர்கள். அவரிடம் இருந்து உங்களுக்கு இந்த இசைக்கருவிகளை, அதுவும் குறிப்பாக மிருதங்கம் மற்றும் தோல் கருவிகளை வாசிக்கும் அந்த ஆர்வம் வந்ததா அல்லது நீங்களாகவே கற்றீர்களா?
நிச்சயமாக அவரிடம் இருந்தா வந்தது. அது தந்தை வந்து கலாசூரி டி இரத்தினம். அவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். அவர் பல, அதாவது பரதநாட்டிய அரங்கேற்றங்களுக்கு விசேஷமா எல்லா நடன ஆசிரியர்களுக்கும் வாசித்தவர். அப்ப அந்த நாள்ல வந்து எனக்கு அவரை பார்த்துதான் அந்த ஆசை வந்தது. முதலில் வந்து எனக்கு தபேலா வாத்தியத்தில் தான் மிகவும் விருப்பம் இருக்கு. அப்ப அவர் அதுக்கு ஓகே, உனக்கு விருப்பமானது செய்யு சொல்லி அதுலதான் தொடங்கினேன். பிறகு அந்த மிருதங்கத்திலையும் ஒரு சரியான ஒரு விருப்பம் வந்தது. அவர் தான் முதல் எனக்கு மிருதங்கத்தை கற்றுக் கொடுத்தவர், எனது அப்பா தான். பிறகு தபலானால் இந்துஸ்தானி முறையிலே வேறொரு குருவிடம்.
நீங்கள் அந்த தபேலாவில் தான் உங்களுக்கு விசாரதா பட்டத்தை பெற்றிருக்கின்றீர்கள் அல்லவா? அது பற்றி சொல்லுங்களேன். அந்த பட்டத்தை பெற்றீர்கள், அது இந்தியாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றது, அதை பற்றி சொல்லுங்கள்.
அது பாத்கண்டே பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அந்த பட்டத்தை பெறுவதற்கு ஒரு 6 வருடம் படிக்க வேண்டும். நாங்கள் முதல் வருடங்கள் இங்கே இலங்கையிலே படித்து, பிறகுதான் கடைசி நேரத்தில் அங்கே போய் அந்த விசாரத, அதாவது 6வது கிரேடையும் அதை முடித்த உடனே அவங்க கொடுக்குற ஒரு பட்டம் தான் விசாரத பட்டம். அது ஒவ்வொரு வாதியங்களுக்கு இருக்கு. நான் தபலா வாதியத்திலே எடுத்திருக்கிறேன். இன்னொன்று சொல்ல வேணும், இலங்கையிலே வந்து தமிழ் பேசுகிற மக்களிடத்துல வந்து எனக்கு தான் அந்த முதலாக அந்த விசாரத பட்டம்.
வாழ்த்துக்கள். இசைத்துறையில் காலடி வைத்து சித்தாரா சூப்பர்சான்ஸ் இசைக்குழுவில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? அந்த இசைக்குழு பற்றி சொல்லுங்களேன். அதில் நீங்கள் எவ்வளவு ஆழமாக வேலை செய்கின்றீர்கள் என்றும் கூற முடியுமா?
ஆரம்பத்தில் வந்து நான் முதல் சித்தாரா இசைக்குழுவில் இணைந்தது, அதாவது 1990 காலங்களில். பிறகு அண்ணன் அப்துல் ஹமீத் அண்ணன் மூலமாக எனக்கு சூப்பர் சான்ஸ் இசைக்குழுவில் இணையும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 2 குழுக்களிலுமே நாங்கள் சேர்ந்து நான் வேலை செய்தேன். அதாவது இசை நிகழ்ச்சிகளிலே எல்லா விதமான வாத்திய பங்களிப்புகளும் வழங்கி வந்தேன். இப்போது நான் எனக்கும் ஒரு இசைக்குழு தனியாக இங்கு வைத்திருக்கின்றேன்.
இப்ப குறிப்பாக உங்களுடைய இந்த மிருதங்கம் மற்றும் தோல் கருவிகளை எடுக்கும் போது, தற்போதைய காலகட்டத்திலே டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த இசையை எல்லாம் எடுத்து விடுகின்றார்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது உங்களுடைய அந்த இசைத்துறை ஒரு, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்?
அதாவது இசைத்துறையில டெக்னாலஜி வந்தது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். என்ன, நிறைய பேருக்கு அதை ஈஸியா இப்ப பண்ணிட்டு போறாங்க. ஆனா நான் ஒன்று சொல்றது, அதாவது சித்தாரோ அல்லது ஃப்ளூட்டோ அதுல அந்த வாத்தியத்துல வாசிக்கிற மாதிரி இவங்க டெக்னாலஜியில அந்த டோனை போட்டு வாசிக்கிறார்கள். அதே போலதான் இந்த மிருதங்கத்தையும் போட்டு அந்த ஒக்டபேடுங்கிற சொல்ற வாத்தியத்துல, நானும் அந்த ஒக்டபேட் வச்சிருக்கிறேன், நானும் அந்த ஒக்டபேட் வாசிக்கிறது தான். ஆனாலும் அந்த சில லேசான சொற்களை, லேசான நடைகளை அந்த மிருதங்க டோனை போட்டு அந்த எலக்ட்ரானிக் வாத்தியத்திலே டெக்னாலஜின்னு சொல்லி கொண்டு இப்போ வாசி கொண்டு போறாங்க. அது சில இடங்கள்ல சரியா இருந்தாலும் அதுக்குரிய, அதாவது இப்ப நாங்க ஒரு ஒரிஜினல் சாங்க கேட்கும் போது அந்த வாத்தியம், அந்த வார டோன், அந்த சித்தாரண்டா சித்தார், மிருதங்கண்டா மிருதங்கம், இது கேட்கும் போதுதான். இப்ப டெக்னாலஜில இப்ப வந்து ஒக்டபேடுல மிருதங்கத்தை போட்டு வாசிக்கிறாங்க, தபலா போட்டு வாசிக்கிறாங்க. அது தப்பு இல்லை என்றாலும் இப்ப நாங்க சில பாடல்கள் கேட்கும் போது பாருங்க, இந்தியால எவ்வளவு வளர்ச்சி பெற்றாலும் ஒரு லைவா போற ஒரு இசை நிகழ்ச்சியில மிருதங்கம்ன்றா மிருதங்க தான் வாசிப்பாங்க, தபலான்னா அந்த தபலா தான். ஏனென்றா அப்பதான் அந்த பாட்டுடைய முழு இதுவுமே எங்களுக்கு கிடைக்கும். அதை போட்டுக்கொண்டு எலக்ட்ரானிக் வாத்தியத்துல வாசிக்கொண்டிருந்தா அதுல சரியான ஒரு இது கிடைக்காது. அதோட ஒரு மிருதங்கத்துல வாசிக்கிற அந்த சொற்கட்டுகள் எல்லாமே, அதாவது ஒரு 100க்கு 20% தான் இந்த ஒக்டபேட்ல போட்டு வாசிக்கலாம். அதே மாதிரி தான் எல்லாமே. இப்ப சித்தார் எடுத்துக்கொள்ளுங்க, ஃப்ளூட் எடுத்துக்கொள்ள, அந்த ஃப்ளூட்ல வாசிக்கிற அந்த கமகங்கள் அதுகள் வந்து அந்த லைவ் ஃப்ளூட்ல தான் வரும். அதை என்னதான் நாங்கள் ஓவன்ல வாசித்தாலுமே அந்த முழு விதமான திருப்தி அடைய முடியாது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு, அது ரொம்ப வசதியா போச்சு, அது ஒரு நல்ல விஷயம் தான்.
இந்தியா, மலேசியா மற்றும் லண்டன், அமெரிக்கா போன்ற பல நாடுகளுக்கெல்லாம் சென்று நீங்கள் இசை கச்சேரிகள் செய்திருக்கின்றீர்கள், அதுவும் குறிப்பாக தபேலா கற்றுக் கொடுத்தும் இருக்கின்றீர்கள். அதே வேளையில் நீங்கள் இலங்கையில் ஒரு நிகழ்ச்சியை கச்சேரியில் தபேலாவோ அல்லது மிருதங்கத்தை வாசிப்பதற்கும் வெளிநாடு ஒன்றுக்கு சென்று அங்கே ஒரு கச்சேரிகளில் வாசிப்பதற்கும் என்ன வித்தியாசத்தை உணர்கின்றீர்கள்?
அதாவது வெளிநாடுகளில் நாங்கள் கூறும்போது எங்களை எப்பயாவது இருந்திருந்து போட்டு பார்ப்பார்கள். அந்த நேரம் எங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு வரவேற்பு கிடைக்கும். அது சாதாரணமா அது எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே. இப்ப உள்ளூர்ல நாங்க நிறைய கச்சேரிகள் பண்றோம். என்ன என்ன பண்ணினாலும் நாங்க ஒரு ஒரு இசை நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டா நாங்க ஏதாவது அதுல ஒரு டியூஷனோ வித்தியாசமான ஒன்றை தான் கொடுப்போம். அந்த நேரம் நல்ல வரவேற்பு எங்களுக்கு இங்க இலங்கையிலுமே இருக்கு. ஆனா வெளிநாடுகள்ல இன்னும் அதிகமா நாங்க போய் நிகழ்ச்சிகள் நடத்தும் போது அதுல எங்களுடைய பங்களிப்புகள் வரும்போது எங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கின்றது. அது இதோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். என்றனால அங்க வருடத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு மூன்று வருடத்துக்கு ஒரு முறையோ போகிறதால
தமிழக கலைஞர்களுடன் ஈடு கொடுத்து நீங்கள் ஈழத்து கலைஞர்களால் எப்படி தாக்கு பிடிக்க முடிகின்றது?
இப்போது அநேகமா இப்ப நாங்க எண்டைசைக்குள்ள அதாவது சிதாரா எல்லாம் சேர்ந்து கூட நாங்க எஸ்பிபி கேஜே ஜெயசுதா ஹரிஹரன் சொல்லிக்கொண்டே போகலாம். மனோ அந்த அமீரண்ணா தொடக்கி வச்ச அந்த ஜிக்கி ஜமுனா ராணி டி என் சவுந்தரராஜன் தொடங்கி இதுவரை காலம் நாங்க வாரங்களுக்கு வாசி கொண்டுதான் இருக்கிறோம். அது ஒரு அப்படி ஒரு பெரிய ஒரு இது, அதாவது ஆரம்பம் அங்க அவங்க தொடக்கிட்டாங்க தானே, அந்த அதான் நாங்க செய்யறோம். ஆனா அத சிலவர்கள் வந்து அதுல அறகுறையா சொல்லுவாங்களே, அறகுறையா செய்யறதால அது பேர் பெறாமலோ மக்கள் மத்தியில ஜனரஞ்சகம் இல்லாமலோ போகுது. ஆனா என்னை பொறுத்த வரையிலயோ எங்கட இசைக்குழு பொறுத்த வரையிலயோ கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதுல உள்ளத ஒழுங்கா கொடுக்கணும். அதுல என்ன அந்த கோர்ஸஸ், அது கோர்ஸ் தான் முக்கியம். இந்த பாட்டுல என்னென்ன கோர்ஸ்கள் எடுத்திருக்கிறாங்க அந்த அது பாடகருக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுகளை எல்லாம் நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்து தேடி அதே மாதிரி போடுறதால வந்து பாடுற அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ஒரு வேலையா நினைச்சு செஞ்சு கொண்டு வந்ததால எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கக்கூடியதா இருக்கு.
நீங்கள் இப்பொழுது முழு நேரமாக இந்த இசை துறையில் இருக்கின்றீர்களா அல்லது இதை வேறு முழு நேர வேலை செய்து கொண்டு இதில் பகுதி நேரமாக ஈடுபடுகின்றீர்களா?
முழு நேரமே எனது இசை துறையில தான் நான் இருக்கிறேன். இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனத்துல நான் ஒரு நிரந்தர வாத்திய கலைஞரா நான் இப்ப ஒரு 18-20 வருடங்களாக நான் வேலை செய்யறேன். முதல் எங்கடா அப்பா அங்க வேலை செய்யறாரு, அதை தொடர்ந்து நான் அங்க வேலை செய்யறேன். அங்கேயும் இசைத்துறை ஒர்கெஸ்ட்ரால வாத்திய குழு ஒரு அங்கத்தவரை அங்க இருக்கிறேன். அதை விட வெளியில என்னுடைய இசை குழுக்கள் இருக்கு, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், மேடை நிகழ்ச்சிகள், ஒளிப்பதிவு அப்படின்ட்டு ஒரே இசைத்துறையிலேயே என்னுடைய
வாழ்க்கை. நீங்கள் ஜப்பானிய அரசாங்கத்தினால் உங்களுக்கு பன்கா என்ற ஒரு கலாசார விருது 2006 கிடைத்திருக்கின்றது, அதை பற்றி சொல்லுங்களேன். அது எதற்காக உங்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை பற்றி சொல்லுங்களேன்.
அது வந்து கொஞ்சம் நீண்ட காலம் இசைத்துறையில பல்துறைப்பட்ட விடயங்களில், அதாவது லைட் மியூசிக்கா இருக்கட்டும், கர்நாடிக் மியூசிக், அப்படி அந்த எல்லா துறைகளிலுமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு அதிகமான காலங்கள் இருந்தவங்களுக்கு ஜப்பான் அரசாங்கத்தால அந்த பும்கான்னு சொல்லி அவங்களோட அது கல்ச்சரல் இருந்து தான் மீனிங் வருது, அந்த விருது கிடைச்சது. அது வந்து இங்கே நாங்க இத்தனை வருஷ காலமும் என்னென்ன செய்தங்கிற ஆதாரங்கள் கொடுத்து அத்தோடு அவர்களுக்கு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று காட்டி அதுல தான் அவர்களை தெரிவு செய்து கொடுக்கிறார்கள். அந்த பூங்காவிற்கு
மகாஜனா கல்லூரி பழைய மாணவர்களின் இசை நிகழ்ச்சி அல்ல கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வருகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களிடம் இருந்து ரசிகர்கள் என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம்?
முதலில் ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். மகாஜன இசை மாலையில இப்படி ஒரு இலங்கை கலைஞர்களை கூப்பிட்டு அந்த ஒரு திட்டத்துக்கு நான் ரொம்ப தலை சாய்த்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முறை நான் வந்து இப்ப மிருதங்கம் தபலாலாம் எடுத்துக்கொண்டு வரேன். நல்ல பாடல்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது வாத்தியம்னா இப்ப தபலான்னு சொன்னா அதுக்குரிய பாடல்கள் அமைந்தால்தான் அந்த தபலாடுடைய அதுல உள்ள என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதே மாதிரிதான் மிருதங்கம், இப்படி நல்ல பாடல்கள் இந்த முறை ஷோவுக்கு அவங்க செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. இனி அதுல வர விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு லைவா கிடைக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதோட அமைதியான பாட்டுக்கு பாட்டு இருக்கு, அதுலயும் ஒரு சுவாரஸ்யமா போய்கொண்டு இருக்கும். திடீர் திடீர் ரெண்டு பாட்டு மாறுகிறதும், புதிய பாடல் பழைய பாடல் வாரதும், அதுக்கு திடீர் திடீர் ஒவ்வொரு வாத்தியங்களை அந்தந்த நேரத்திலே தெரிவு செய்து வாசிக்கிறதும், அப்படி அந்த மாதிரியான விடயங்களை காணலாம். தரக்கிடுதும் தத்தங் தத்தி தக்கிறதும் தத்தி தக்கிறதும் தத்தா தித்து தத்தி தத்தங் தத்தி தக்கிறதும் தத்தி தக்கிறதும் தத்தி தக்கிறதும் தத்தின் தக்கிறதும் தத்தி தக்கிறதும் தத்தி தக்கிறதும் தத்தின் தக்கிறதும் தின் தக்கிறதும் தின் தக்கிறதும் தா.
மிக்க நன்றி ரத்னம் ரத்னதுரை அவர்களே. உங்களுடைய இசை பயணம், குறிப்பாக இந்த கலை பயணம் மிகவும் வெற்றிகரமாக இருக்க வாழ்த்துகின்றோம். அத்துடன் உங்களுடைய இந்த ஆஸ்திரேலிய பயணமும் மிகவும் வெற்றிகரமாக அமைய வானொலி சார்பில் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம், நன்றி. உங்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகளை
தெரிவித்து. SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.